الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور واتقوا الله سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا صدق الله العظيم சர்வர் புகழும் புகழ் செய்யும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வின் பெயரை கூறி இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம்மொயிரிலும் மேலான ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிப்படைகளை அன்னவரும் பிந்தகாலே தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் ஆண்கள் பெண்கள் யாவருமே அல்லாஹ்வுடைய தாந்தையும் சமாதானமும் என்னென்று உண்டாவதா அல்லாஹனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் இருக்கக்கூடிய இடமாகி அல்லாஹனுடைய மாளிகையிலே நேரமாலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுமே நல்லடியார்களே வல்லவர்களே நல்லவர்களே அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும் குறிப்பாக பள்ளி உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் தனிமையிலும் கூட்டாகவும் இரகசியமாகவும் பரவசியமாகவும் வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். நாளைய கையாமத்துடைய நாள் அல்லாஹ்வின் அனைவரையும் முத்தகீங்களுடைய பட்டியலில் சேர்த்து மேலான ஜென்மத்தில் திருதவுசை கூலியாக தந்தை அனைவருக்கும் அல்லாஹ் அருள்புரிவானா. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய பொதுவாவிலே உங்களோடு நாம் பேச இருக்கின்ற தலைப்பு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து, விலை மதிக்க முடியாத பெருமதியான ஒரு சொத்து, அதை பற்றித்தான் உங்களோடு பேச இருக்கிறேன். அது என்ன என்றால் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆரோக்கியம். நாங்கள் ஆரோக்கியமாக தூங்குகிறோம், ஆரோக்கியமாக எழுந்துகிறோம், ஆரோக்கியமாக சாப்பிடுகிறோம், ஆரோக்கியமாக குளிக்கிறோம், ஆரோக்கியமாக எங்களுடைய எல்லா வேலைகளையும் செய்கிறோம். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ் ஒரு மனிதனை கொடுத்த மிக பெருமதியான நேமத்தாக இருக்கிறது. எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு விலை பேசலாம். இந்த பொருளினுடைய விலை இவ்வளவோ, இந்த வாகனத்துடைய விலை இவ்வளவோ, இந்த காணியுடைய விலை இவ்வளவு ஒன்று விலை பேசலாம். ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கின்ற ஆரோக்கியம் என்ற நியமத்துக்கு விலை பேச முடியாது. விலை மதிக்க முடியாத பெருமதியான சொத்தாக இருக்கு. ஒரு மனிதனுடைய கிட்னி கொஞ்சம் பேரிழந்து இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அவருக்கு புதிய கிட்னி வைக்க வேண்டும் என்றால் கண்ணியமானவர்களே 10 லட்சத்துக்கு மேலே இருக்கும்.
ஆராய்ச்சியின் ஒரு குறைபாடு 10 லட்சத்துக்கு மேல கேள்வி ஏற்படுகிறது. எனவே அல்லாஹ் எங்களுக்கு ஏராளமான அருள்களை தந்திருக்கிறான். அதிலே ஒரே ஒரு அருளை உங்களோடு பேசிக்கொள்ள ஆரம்பிக்கொடுக்கிறார். அவர் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவிடத்திலே ஏராளமான பிரார்த்தனைகளை கேட்டார்கள். அதிலே ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸிஹ்ஹா, யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயா. ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய மிக முக்கியமான துவா யகீனுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய துவா ஸிஹ்ஹா, ஆரோக்கியம். ஒருமுறை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹாபாக்களை பார்த்து கொண்டார்கள், அன் துஆவு லா யுரத்து பைனல் அஸானி வல் இகாமா. ஒரு மனிதன் அஸானுக்கும் இகாமத்துக்கும் இடையிலே கேட்கக்கூடிய துவா இருக்கிறதே அல்லாஹ் கட்ட மாட்டான். இன்னைக்கு நிறைய மக்கள் அந்த நேரத்துல வந்தான் கை போனது போன ஓப் பண்றது மத்த வேலைகளை செய்யறது. இது பெருமணியான நேரம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுடைய துவாவை தக்காத பெருமதியான நேரம் தான் அஸானுக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே உள்ள நேரம். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், ஃபமாதா நகூலு யா ரசூலல்லாஹ், ஃபமாதா நகூலு யா ரசூலல்லாஹ். அப்படின்னா அந்த நேரத்தில் நாங்க எது அல்லாஹ்ட கேட்கணும், எது முக்கியமான விடயம் சொல்லித்தாங்க, நாயகமே நாங்க அதை கேட்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள், ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அமல்கள் செய்து கொண்டிருக்கிறான், தன் உள்ளத்தாலான அமல்களை செய்கிறான், உடல் உறுப்புகளான அமல்களை செய்கிறான். அதே போன்று அல்லாஹ் தந்திருக்கின்ற சொத்து செல்வத்தின் மூலமான அமல்களை செய்கிறான். இந்த மனிதன் திடீரென்று நோய்வாய்ப்படுகிறான், ஆரோக்கியமா இருக்கின்றதெல்லாம் செய்துவிட்டு வந்தான், திடீரென்று பாடின விழுகிறார். கண்ணியமானவர்கள், சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அந்த மனிதன் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது எப்படி அமல் செய்து கொண்டு வந்தாரோ அதே அமல் அல்லாஹ் ஒரு படுக்கையில் இருக்கின்ற போது வருகின்றான். எவ்வளவு பெருமதியான மார்க்கம், எவ்வளவு பெருமதியான கூலி. வேற எந்த மதங்களையும் சொல்லாத அளவுக்கு இஸ்லாத்துல ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்பட்டா, ஒரு மனிதனுக்கு சோதனை வந்தா, ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வந்தா, அந்த கஷ்டத்துக்கு கொடுக்கக்கூடிய கூலிகள் சுபசெய்திகள் ஏராளம். எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தின் பார்வையில் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற நேமத் அது வித்தியாசமானது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேட்டார்கள். எனவே நாமும் அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேட்போம். ஒரு முஸ்லீம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு குர்ஆன் ஹதீஸின் ஒளியிலே அறிஞர்கள் 3 வழிமுறைகளை சொல்லித் தருகின்றார். அந்த 3 வழிமுறைகளுக்குள்ளே எங்களுடைய ஆரோக்கியத்தை உள்ளடக்கலாம். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த 3 வழிமுறைகளையும் பேணிக் கொள்ள வேண்டும். அதிலே முதலாவது அம்சம், ஒரு மனிதன் பத்தியமாக வாழ வேண்டும். 2வது அம்சம், ஒரு மனிதன் தன்னுடைய ஆரோக்கியத்தை கூட்டுவதற்காக, அந்த ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக அவன் 2வது முயற்சி பண்ண வேண்டும். 3வது, இவை எல்லாமே ஒரு மனிதனுக்கு நோய் வந்துவிட்டால் அந்த நோயை அவசரமாக நீக்குவதற்கு வழி செய்ய வேண்டும். இது 3 குர்ஆன் ஹதீஸின் ஒளியிலே அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற ஆரோக்கியத்துக்கான வழிகள். அதிலே முதலாவது அம்சம் பத்தியமாக வாழ்வது. இன்றைக்கு எங்க மத்தியில் அநேகமானவர்கள் பத்தியம் காப்பது நோய் வந்ததுக்கு பின்னால், நோய் வரதுக்கு முன்னாலே பத்தியம் இருக்கும். நோய் வந்ததுக்கு பின்னால டாக்டர் நீங்க என்ன இனிப்பு பண்ணங்களை சாப்பிட வேண்டாம், என்ன பண்ணங்களை சாப்பிட வேண்டாம், மிச்சம் உரம் எடுக்க வேண்டாம் சொன்னா அதுக்கு பின்னாலதான் இவர் என்ன செய்யறது, பத்தியம் காரு. பத்தியம் என்ன, வாழ்க்கையில நோய் வாரத்துக்கு முன்னாலே வாழ்க்கையில பத்தியம் இருக்கும். சத்துள்ள உணவுகளை சாப்பிடும். ஒரு மனிதன் உடம்பை பலவீனப்படுத்தக்கூடிய விளையாட்டுக்களை விளையாடக்கூடாது. பாவங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது. பாவங்களில் ஈடுபட்டா தைரியமான பெருமதியான இந்த உடம்பு பலவீனப்பட்டு விடும். சின்ன வயதில் என்ற உதறிகள் எல்லாம் கருத்து போய்விடும். புகைத்தல் கடுமையானவர்கள், புகைத்தல் கடுமையான சிறிய வயதிலே முதுமை தோற்றம் அளிப்பார்கள். எந்த நேரம் வாயில நாற்றம் அடிக்கும், என்ன நேரம் சுற்றி கொண்டிருப்பார். எனவே எங்களுடைய உடம்பை நாங்கள் சத்தியமாக பாதுகாக்க வேண்டிய அர்த்தம் முதலாவது சத்தியமாக வாழ்வது. சத்துள்ள உணவுகளை சாப்பிடுவோம், ருசிக்காக அல்ல பசிக்காக சாப்பிடுவோம். இன்றைக்கு எங்களுக்கு வரக்கூடிய அநேகமான நோய்கள் எதனால மனிதன் ருசிக்கு சாப்பிடுவதா, நினைச்சு நினைச்சு நேரம் என சாப்பிடுவதா. சில மனிதர்கள் சாப்பிட்டுக் கொண்டே இருப்பார், சில மனிதர்கள் ஆறு நேரம் ஏழு நேரம் சாப்பிடுவார். எனவே முதலாவது எங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான வழிகளில் முதலாவது ஒரு மனிதன் சத்தியமாக வாழ வேண்டும். இரண்டாவது நேரப்போதாமை நான் சுருக்கமாக சொல்கின்றேன், ஆரோக்கியத்தை கூட்டுவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தை கூட்டுவதென்றால் இஸ்லாத்தில் ஏராளமான வழிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே ஒன்று, மனிதனுக்கு வரக்கூடிய அநேகமான நோய்கள் மனிதனுடைய உடம்பால் வரும். அந்த உடம்பிலும் அதிகமாக நோய்கள் எதனால் வரும் என்றால் வயிற்றால் வரும். இந்த வயிற்றை மூணாக பிரித்து இஸ்லாம் சொல்லுகின்ற புத்திமதி, ஒன்று உணவுக்காக, இன்னொன்று எங்களுடைய தண்ணீர் தேவைக்காக, இன்னும் ஒன்று ஃப்ரீயாக அதை எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். எங்கள் அநேகமானவர்கள் முழுமையாக மூணு பகுதியும் நிறைத்து விடுகிறார்கள். அதற்கு பின்னால் விவாதம் செய்ய முடியாது, மனைவியுடைய ஹக்கை நிறைவேற்ற முடியாது, பிள்ளையுடைய உரிமைகளை நிறைவேற்ற முடியாது, தொழிற்சுறவுக்கு போனால் தைரியமா இருக்க முடியாது, ஒரு வேலையை செய்யெடுத்தா நல்ல முறையில செய்ய முடியாது, விவாதத்துக்கு வந்தால் சோம்பேறியாக சொல்லுவார். ஏன் கண்ணியமானவர்களே, அங்கே அவர் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வழிமுறைகளை பேணாத போது அந்த மனிதன் சோர்வுக்குள்ளாகிறார். எனவே ஆரோக்கியத்தை கூட்டுவதற்கான வழி, ஒரு மனிதன் தன்னுடைய வயிற்றை முழுமையாக நிரப்பிவிடக் கூடாது. இஸ்லாம் காட்டிருக்கின்ற முறை பிரகாரம் ஒன்று தண்ணீருக்கு, இன்னொன்று உணவுக்கு, இன்னொன்று அதை காலியாக வைக்க வேண்டும். அதே போன்று வாரத்திலே இரண்டு நாள் நோன்பு நோக்க வேண்டும், மாதத்திலே மூன்று நாட்கள் ஐயாவுடைய நோன்பு நோக்க வேண்டும், வருடத்திலே ஒரு மாதம் பரவான நோன்புகள் நோக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ நோயாளிகளுக்கு நோன்பு சிபாவை கொடுத்திருக்கிறார், நோன்புக்கு முன்னால ரத்தத்தை செக் பண்ணி பார்க்கிறார், தன்னுடைய உடம்புல உள்ள பல நோய்களுக்குரிய அறிகுறிகளை செக் பண்ணி பார்க்கிறார். எவ்வளவு நோய்களுக்குரிய அறிகுறி இருக்கின்ற போது அவர் ரமலான் மாதத்தை அடைந்து நோம்பு நோட்டுவதற்கு பின்னால டெஸ்ட் பண்ணி பார்த்தா எத்தனையோ நோய்களுக்கு எந்த ரூபாயும் செலவழிக்காம நிறைய நன்மைகளை தேடி என்ன செய்கிறார், அல்லா அந்த நோம்பின் மூலமாக ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறார். எனவே ஒரு மனிதனுக்கு நோம்பு இருக்கிறது அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஒரு மனிதன் பசித்திருக்கின்ற போது உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு தன்மையெல்லாம் அப்படி இல்லமா, ஒரு மனிதனுடைய வயிறு இருக்கக்கூடிய மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு தேவை இல்லாத சில கிருமிகள் எல்லாம் கூடிய வெளியாகிறது. எனவே ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு முதலாவது சத்தியம், இரண்டாவது ஆரோக்கியத்தை கூட்டுவதற்கான வழிவகை செய்ய வேண்டும், முதலாவது நோம்பு நோக்கம். அடுத்ததாக நான் அன்றாடம் சொல்வேன், நம்முடைய உடலுக்கு ஒரு பயிற்சி அது சொல்வேன். நம்முடைய உடம்புகள் அழகான முறையில் இயங்குவதும் சோம்பரித்தன் இல்லாமல் போகும். ஐந்து நேரம் வந்து ஒவ்வொருக்கின்ற போது அல்லாஹ் எங்களுடைய உறுப்புகளால் செய்த பாவங்களை மன்னிக்கிறான். அது மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியம், நிறைய நோய்கள் வராமல் தடுப்பதற்கு அந்த உணவு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு, மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக இருக்கு. உணவு என்பது ஒரு தௌபா, உணவு என்பது ஒரு சுத்தம். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தௌவாபீன், நாம் துஆ செய்வோம், யா அல்லாஹ் உன்னை தௌபா செய்தவருடைய பட்டியலில் சேர்த்துக் கொள்வாய், வஜ்அல்னி மினல் முத்தஹிரீன் சுத்தமாகிற பற்றியில கேட்டுக் கொள்வாயா. எங்களை உடம்ப சுத்தப்படுத்துகிறோம் ஒன்று, இன்னொன்று எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறோம் உதவியின் மூலம். யாரெல்லாம் தொழுகை எந்த இந்த இபாதத்தை பாதுகாக்கின்றார்களோ அவர்களுக்கு உது என்ற அந்த சௌபா கிடையாது, சொல்ல வாரவர்களுக்கு தானே உது என்ற சௌபா கிடைக்கும். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் தொழுகை மூலமாக ஆரோக்கியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு மனிதன் சதக்காக்கள் கொடுத்து ஆரோக்கியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கவலையான விஷயம் என்னன்னா, எங்களோட போனுக்கு போடுற ரீசார்ஜ் அந்த காட்டு அளவு கூட எங்கள் அநேகமானவர்கள் சதக்கா கொடுக்குறேன். திடீர்னு ஒரு நோய் வந்துட்டா சதக்கா கொடுக்க வேண்டிய அளவை விட அதிகமாக நாங்கள் செலவழிக்குவோம். ஒரு சேனல் பண்றதுக்கு 2000 ரூபாய்க்கு மேல, நம்பர் 2 5000 ரூபாய்க்கு மேல, கொழும்புக்கு போய் வந்தா ஒரு வாகனத்துக்கே 10,000 ரூபாய் சார்ஜ் பண்ணிடுவான். கனிமணவர்களே, எனவே ஒரு பணம் நான் ஒரு சதக்கா கொடுத்துட்டு வந்தா அடியாறுகளால கைவிடப்பட்ட நோய்கள், சில டாக்டர் மாரால கைவிட்டிருப்பான் நோய்க்கு வைத்தியம் பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. கண்ணியமானவர்களே, நிறைய பேர் அப்படி கைவிட்டு வீட்டுக்கு கொண்டதுக்கு பின்னால அவங்க அல்லாஹ்வோட தௌபாய் சதக்காக்கள் கொடுத்து அறுந்து பழகிட்டு தொழுது செஞ்சு நிறைய பேருடைய நோய்களுக்கு அல்லாஹ் சிபாவை கொடுத்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த சிபாவை எங்களை வாழ்க்கையில நாங்க அறிமுகப்படுத்தினா கொண்டு வந்தா நிச்சயமாக அல்லாஹ் வாழ்க்கையில நிறைய நோய்களுக்குரிய நிவாரணையை அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையை கொடுக்க வச்சிருக்கான். அடுத்து எங்களுடைய ஆரோக்கியத்தை கூட்டுவதற்காக ஒரு வழிதான் சொதக்கா ஒரு வழிய போல, தொழுகை இன்னொரு வழிய போல, நோன்பு இன்னொரு வழிய போல அதிகமாக துவாக்கள் ஈடுபடும். துவா என்பது சொல்லலாம் அலைவசனம் அவர்கள் நிறைய துவாக்கள் நலவுகளை தெரிவிக்கிறார்கள். இன்னும் ஒரு பகுதி கடிதிகளை விட்டும் பாதுகாப்பு தெரிவிக்கிறார். அபூதாவுதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹலோ சொல்லலாம் அலைவசனம் முக்கியமான ஒரு துவா செய்வார். اللهم إني أعوذ بك من البرص والجنون والجذام ومن سيء الأشقاء صلى الله عليه وسلم كيف دعاك لأنه اللهم إني يا الله إني أعوذ بك فادها فاياها من البرص من قسطة لهم والجنون فايتيك من فادها فاياها لكي تنيو فيه فايتيك آراها இரவுல படுக்கிறார் ஆரோக்கியமா, காலையில பார்த்தா பேச்செல்லாம் தடுமாறி பைத்தியக்காரன். சில பிள்ளைகள் பெற்றோரால, சில பெற்றோர்கள் பிள்ளைகளால, சிலர் மனைவியால, சிலர் கடனால, சிலர் தொழிற்துறவால, சிலர் நண்பர்களால பைத்தியக்காரன். கண்ணியமானவர்களே, எனவே சொல்லலாம் அனைவரும் சொன்னார்கள், நீங்கள் பைத்தியத்தை விட்டு மல்லாவிடத்துல பாதுகாப்பு செய்தீர்கள். எப்போது சொன்னால் இன்றைக்கு நாங்க பார்த்தோம், முந்தைய ஒரு காலம் இப்படி நோய் இருக்கையில பெரிதா, இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் மனநோய் உள்ளவர்கள் ஏறாது. மனநோயாளர்களுக்கு வைத்தியம் இருக்கிற தனியான வைத்தியசாலை நோயாளிகள் கூடியிருக்கிறார்கள். முந்தி ஒரு மாவட்டத்தில் ஒரு வைத்தியசாலை தான் இருக்கும், முழு மக்களும் அங்குதான் நோய்க்குரிய சிபா நோய்க்குரிய ஆரோக்கியத்தை தெரிவிப்பார்கள். ஆனா இன்றைக்கு பின்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் வைத்தியசாலை இருக்கிற அளவுக்கு, சில வைத்தியசாலைகள் மாடிகளாக மாறுகிற அளவுக்கு, ஊழியர்கள் அதிகமாக அருகிற அளவுக்கு இந்த நோய்கள் கூடுகின்றன. எங்களை கல்விக்கு ஒரு பகுதி செலவழிப்பதை போல, இன்னும் ஒரு பகுதி எங்களை உணவுக்கு செலவழிப்பதை போல, அதை விட ஒரு பெரிய பகுதியை நாங்கள் நோய்க்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். சில மனிதர் பட்டியலோடு இருக்கிறார், இன்னொருத்த கையெழுந்தல்ல, ஆனா வந்து நோயை குணப்படுத்திக் கொள்ள முடியாது. எப்படியோ அல்லாஹ்விடத்துல கேட்டு துவா செஞ்சு ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் குணம் கிடைத்தது. ஆனா டாக்டர் மார அனுபவம் அடுத்த கட்டம், மயில பணம் இல்ல, ஊர்ல வசூல் பண்ணக்கூடிய நிலைமை குழந்தையில அவருடைய நோய் ஆளாக்கப்படும். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் ஆரோக்கியத்தை கூட்டுவதற்கான வழிகளை செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அதிகமா குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடும். குர்ஆன் திலாவத்தில் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு சிபா. அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனில் சொல்றான், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِّلْمُؤْمِنِينَ قُرْآنَ الْكَرِيمَ உங்களுடைய உள்ளங்களுக்கு சிபா. உங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சிபாவை ரஹ்மத்தை வச்சிருக்கிறான். வெளியில உள்ள நோய்க்கு வைத்தியம் பண்ணலாம், பாம்பை பூசலாம், எண்ணெயை போடலாம், டெப்லெட்டை போடலாம், உள்ளத்துல உள்ள நோய் அது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். உள்ளத்தினுடைய ரப்பு கல்முகம் இறைச்சகன் அல்லாஹ் மாத்திருந்தான். எனவே உள்ளத்துக்கு அல்லாஹ் குர்ஆன் மூலமாக சிபா வச்சிருக்கிறான். குர்ஆன் ஓதினா அல்லாஹ் எவ்வளவு கவலைகள் எங்களுக்கு தெரியாம நீக்கிடுறான். குர்ஆன் ஓதக்கூடிய மக்களுடைய உள்ளங்கள் எப்போதும் சொத்தான நல்ல உள்ளங்களாக இருக்கும், எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய உள்ளமாக இருக்கும். எனவே குர்ஆன் திலாவத்தி மூலம் அவருடைய ஆரோக்கியத்தை நாங்கள் கூட்ட வேண்டும். இங்க எல்லாருக்கும் தெரியும், கடந்த 3 வாரங்களுக்கு முன்னதாக 3 உலகையும் அச்சுறுத்தி முக்கியமான ஒரு வைரஸ் தான் கொரோனா வைரஸ். நான் சொல்லி நீங்க அறிய வேண்டியது அல்ல, சுமாராக நேற்று வரை 6/2/2020 நேற்று வரை இந்த கொரோனா வைரஸால் இறந்தவர்களுடைய தொகை 5 தாண்டி இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர் 28,000 தாண்டி இருக்கிறார். சுமாராக 25 மேற்பட்ட நாடுகளுக்கு அந்த நோய் பரவி இருக்கிறது. ஆரம்பத்திலே சீனாவிலே உஹான் மாகாணத்திலே பரவி அந்த நோய் சீனாவிலே எல்லா பகுதிகளுக்கும் பரவி 25 மேற்பட்ட நாடுகளுக்கு இந்த நோய் பரவி இருக்கிறது. இதற்கு முன்னால இன்றைக்கு 18 வருடங்களுக்கு முன்னால் ஒரு வைரஸ் பரவிச்சு சீனாவில் சார்ஸ் வைரஸ் சொல்லுவாங்க, சுவாச குழாய்களோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு நோய், அந்த நோயோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு வைரஸ். அந்த வைரஸால் 2002-2003 ஆண்டு காலப்பகுதி இன்றைக்கு 18 வருடங்களுக்கு முன்னால் அந்த வைரஸால பாதிக்கப்பட்ட நாடுகள் 17 நாடுகள் தான். 2-3 மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள், 5,000-6,000 சாதாரணமான மக்கள். ஆனா அதை விட பல மடங்கு கொரோனா வைரஸால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலக நாடை அச்சுறுத்துகின்ற அளவுக்கு பயங்கரமான ஒரு வைரஸ் ஆகி மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே நான் அல்லாஹ்விடத்திலே இப்படிப்பட்ட அந்த கிருமிகள் உருவாகி விடாமல், கிருமிகளால் தாக்கம் ஏற்பட்டுவிட அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தர வேண்டும். எனவே சொல்லலாம் அனைவரும் கேட்ட துஆக்கள் ஒன்றுதான், பைத்தியத்தை விட்டு பாதுகாப்பு தருகிறார்கள். அடுத்ததாக அவர் சுதா அழகான வழிகாட்டலை செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்கேயாவது கொள்ளை நோய், ஒரு ஊர்ல கொள்ளை நோய் இருப்பதா நீங்க கேள்விப்பட்டா அறிஞ்சா அந்த ஊருக்கு நீங்க போக வேண்டாம். நீங்க ஒரு ஊர்ல இருக்கிறீங்க, இருக்கின்ற போது அந்த ஊர்ல கொள்ளை நோய் அல்லது உங்களுக்கு அந்த நோய் வருகிறதா, நீங்க அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. இன்றைக்கு சீனாவில் அதுதான் நடக்குது. இஸ்லாம் இப்போது காட்டி தந்த வைத்தியம் அவர்களை வெளியே போகவிடாம அங்க வைத்து வைத்தியம் பண்ணுகிறார். வெளிமாணவர்களே சீனாவுக்கு சென்ற மக்கள் உறவுகளை பார்க்க, படிப்பதற்காக, தொழிலுக்காக எந்த அளவுண்டா நாட்டுக்கு வந்து கொள்வோமேலா, அங்கே இருந்து காலத்தை கழித்துக் கொள்வோமேலா, உக்கட்டான கட்டங்கள் இருக்கலாம். அங்க கொடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடவும் மாட்டார்கள், குடிக்கவும் மாட்டார்கள். பொது செய்யப்பட்ட உணவுகளை மாத்திரம்தான் உட்கொண்டு உயிர்களுக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பல மடங்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமை கொண்டிருக்கோம். அல்லாஹ் எங்கள் வாழ்க்கையில ஒரு கிளினிக்க கூட எங்களுக்கு தரையில் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒரு நாள் கூட நாங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்து இல்லைன்னா அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துவோம். ஒரு நாட்டிலே வைத்தியத்துக்காக வேண்டி செலவழித்து இல்ல, எத்தனையோ பேர் ஆரோக்கியமாக இருந்த ஆரோக்கியத்துக்கு அலாதியா அல்லாஹ்வுக்கு நாங்க நன்றி செலுத்துவோம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த ஆரோக்கியத்தை நாங்கள் கூட்டுவதற்கான வழிகளை செய்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் மீறி எங்களுக்கு நோய் வந்து விட்டால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக சொல்லித்தருகிறது, நோயை யாரும் தேடி பெற்றுக் கொள்ளக்கூடாது. சிலருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா வாகனத்துக்கு முன்னால போய் நின்று எக்சிடென்ட் அப்படி மாற்று மேல் மாதிரி கீழே ஒன்று அவர் நோயை தேடிக்கொள்றார், கஷ்டத்தை தேடிக்கொள்றார், சரீரத்தில் அனுமதி கிடையாது, பாவம். எனவே ஒரு மனிதனுக்கு எல்லாம் நோயை கொடுத்தால் அந்த நோயை நல்ல முறையில் அணுக வேண்டும். நோயை தேடி பெற்றுக் கொள்ளக்கூடாது. நோயை அல்லாஹ் கொடுத்தால் நோயை நல்ல முறையில் கபூல் செய்ய வேண்டும். சஹாபாக்கள் எப்படி அணுகினார்கள், நபிமார்கள் எப்படி நோயை அணுகினார்கள், அந்த முறையை நோயை நாங்கள் கபூல் செய்ய வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நோய் வருகின்ற போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள். யா அல்லாஹ், என்னுடைய உடம்பால் செய்த பாவங்களை போக்குவதற்காக நீ எனக்கு ஆரோக்கியத்தை இருந்து இன்று எனக்கு நோயை தந்திருக்கிறாய் என்று அல்லாஹ்வுடைய துஆ செய்வார்கள். அந்த நோய் மூலமாக அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான். எனவே பலர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும், நாங்க படித்திருக்கிறோம். 17 அல்லது 19 அல்லது 20 வருடங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார். எங்களுக்குள்ள நோயை போல அல்ல, உடம்புல நாக்கு தவிர மற்ற எல்லா இடத்திலையும் ஒரு வகையான காய், பார்ப்பதற்கு அசிங்கமான ஒரு காய். அந்த சந்தர்ப்பத்திலையும் அவர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வைத்து வந்தார்கள், வருகிறது அவர் சலீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நோய் உடம்பெல்லாம் பரவி உடம்புக்குள்ள வருத்தம் நாக்க தவிர நினைவுபடுத்தக்கூடிய இந்த நாவிலே ஒரு நோயை தராமல் என்னை ஆரோக்கியமாக வைத்தாயே, எனவே உனக்கே எல்லா புகழும் என்று அவர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். கடுமையான நோயிலும் அல்ஹம்துலில்லாஹ் இறைவா நீ தூய்மையான இறைவா நீ புகழுக்குரியவன் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். இரக்கமான ரப்பு நீ என்னோடு இறக்கப்பட்டு தான் நோயை சதறக்கிறார் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ் நடிகர்களே, சில ஹாஸ்பிட்டலுக்கு போனா போய் பாருங்க, மகாரகம் ஹாஸ்பிட்டல்ல எந்த அளவு நோய் கூடினா இன்றைக்கு ஒவ்வொரு நோய்களுக்கு தனித்தனி வைத்தியசாலை, விபத்தா உறவுல தனி ஹாஸ்பிட்டல், கேன்சர் நோயா மகாரகம்ல தனியான ஹாஸ்பிட்டல், குஷ்டரோனாயா மட்டக்களப்பு மாந்தியில தனியான வைத்தியசாலை, ஆயுர்வேதமா நாவினில தனியான வைத்தியசாலை. கண்ணியமானவர்களே, நோய்கள் கூடி வைத்தியசாலைகள் அப்படியே கூடிக்கொண்டிருக்கின்றன. எனவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்விடத்திலே பயங்கரமான நோய்களை விட்டு பாதுகாப்பு கொண்டிருக்கிறார். அதாவது சில ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்கள், சில நோயாளிகள் 2-3 மாதம் வைத்தியசாலை படுத்துக்கொண்டு அவர்கள் பக்கத்தில் போய் கேட்டா இப்படி நல்லா இருக்குதா, அல்லாஹ் சித்தம் இல்ல அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சிலருக்கு இன்னொரு நோய் வந்துட்டா உலகத்தில் உள்ள நோயெல்லாம் எனக்குதான் நான் சொல்லி நோயை ஏற்றுறேன். நோய் ஒரு அபர்ண குணம், நோய் ஒரு கெட்ட குணம் இருந்தால் இது நபிமாருக்கு வந்திருக்க கூடாது. நோய் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார், அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவருடைய அந்தஸ்தை கூட்டுவதற்காக கொடுக்கிறான். எனவே அந்த நோயாளிகள் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவார்கள். ஏன் இவ்வளவு வருத்தத்திலேயும் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வீட்டில் இருக்கிற நிம்மதி ஹாஸ்பிட்டல்ல கிடையாது, வீட்டுல கிடைக்கிற சாப்பாடு ஹாஸ்பிட்டல்ல கிடையாது, வீட்டுல இருக்கிற தூக்கம் அங்க ஹாஸ்பிட்டல்ல கிடையாது. எனவே அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய மாத கணக்குல தூங்கக்கூடியவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவார். ஏன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றீங்க? இவ்வளவு நோயருக்கு கேட்டா அவர் சொல்லுவார், எனக்கு பக்கத்துல இருக்கிறவர் 6 மாதம் வந்து நான் வந்து 2 மாதம் தான், அதனால அவரை விட அல்லாஹ் ஏன் நோயை சின்ன நோயா வச்சிருக்கிறானே, அதனால அல்லாஹ்வை நான் புகழ்வது. கண்ணியமானவர்களே, நாங்க கொஞ்சம் அல்லாஹ் ஆரோக்கியமான உடலை தந்ததுக்கு அல்லாஹ்வுக்கு நாங்க நன்றி சொல்லுவோம். அல்லாஹ் அலைஹி அவர்களுக்கு நோய் வந்திருக்கிறது. ஒரு முறை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க போகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியை தொட்டு பார்க்கிறார்கள். கடுமையான காய்ச்சல், நாயகமே உங்களுக்குமா காய்ச்சல் என்று அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி ஹூ கமா யூ ரஜுலானி மின்கும், உங்கள்ல 2 பேருக்கு வார காய்ச்சல் எனக்கு தனிய வந்திருக்கு சொன்னார். பெரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஹலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு நோயாளியை பார்க்க போகின்றார்கள். அந்த நோயாளி கடுமையான வருத்தத்தில் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோயாளியில போய் கேட்டார்கள், ஏதாவது அல்லாஹ்விடத்திலே கேட்டீர்களா? நோயாளிக்குறார்கள், உங்களுக்கு நோய் வந்திருக்கு ஏதாவது அல்லாஹ்விடத்தில் கேட்கிறீர்களா? அந்த நோயாளி சொல்கிறார், ஆம் அல்லாஹ்விடத்தில் கேட்டேன். என்ன கேட்டீங்க? அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், அந்த நோயாளி சொல்கிறார், அல்லாஹ்விடத்தில் கேட்டேன், யா அல்லாஹ், நான் இந்த உலகத்துல செய்த தப்பு தவறுகளுக்கு என்னை தண்டிப்பதாக இருந்தா மறுமையில தண்டித்து விடாதே, இந்த உலகத்துல தண்டித்து விடு அல்லாஹ்ட்ட கேட்டேன் என்று சொன்னார். அவர் சொல்லலாம் சொன்னார், இப்படி துவா செய்ய வேண்டாம், இந்த உலகத்துல அல்லாஹ் வாழ்வதற்கு கொடுத்த உலகம் இருக்கிறேன், அது இந்த உலகத்துக்கு மாத்திரம் தான், மறுமையில கொடுக்கக்கூடிய அதாவுகளை இந்த உலகத்திலே உள்ள உடம்பு தாங்கி கொள்ளார். மறுமையிலே ஒரு மனிதனை அல்லாஹ் அதாவு செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்கு கொடுக்கக்கூடிய உடம்பு வேறு, ஒரு மனிதன் சுவர்க்கவாதியாக இருந்தால் அங்கு போகக்கூடிய உடம்பு வேறு, அங்கு அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் சாதாரணமான இன்பங்கள் அல்ல. எனவே அவரிடத்திலே சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அவரிடத்திலே நீ ஆரோக்கியத்தை கேளு, ஆரோக்கியத்தை கேளு என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள். இன்னும் ஒரு நோயாளி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்க போகின்றார்கள். அவர் கடுமையான நோயில் இருக்கிறார். கடுமையான நோயில் இருந்து அந்த தாய் சொல்கிறா, பராக்கல்லாஹு ஃபீஹா, காய்ச்சல்ல எந்த வரக்கத்துமே செய்யக்கூடாது. எனக்கு தானே காய்ச்சல் வாரன்னு சொல்லி காய்ச்சல் அந்த தாய் திட்டுகிறான். சொல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தாயை காய்ச்சல் ஈச வேண்டாம். இது அல்லாஹ் ஒரு மூமினுடைய ரஹமத்துக்காக, ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்காக, அந்தத்தை கூட்டுவதற்கான நோயை கொடுக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாய்க்கு ஈமானை படித்து கொடுத்தான். எனவே கண்ணியமானவர்களே, நாமும் எங்களுக்கு நோய் வருகின்ற போது ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா என்றால் இந்த வழிவகைகளை நாங்கள் பேடிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்திலே ஏராளமான வழிவகைகள் சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு இருக்கிறோம், அது ஒரு ஆரோக்கியம். ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில மிஸ்வாக் பண்ணுகிறோம், ஒரு ஆரோக்கியம். ஈஷமுடன் சாப்பிடுகிறோம், ஒரு ஆரோக்கியம். தேமானை குடிக்கிறோம், ஒரு ஆரோக்கியம். அல்லாஹ் அறிவந்தவர்கள் காலையில வெறும் தண்ணி குடிக்கின்ற போதும் சுத்தமான தேம்பானி உள்ளே விட்டு சொல்லலாம் அறிவந்தவர்கள் குடிப்பார்கள். இன்னும் சொல்லலாம் அறிவத்தில் சொன்னார்கள், மாதத்தில் 100 முறை யார் தேமானியை குடித்து வருகிறார்களோ அவர்களுக்கு எந்த நோயும் அணுகாது சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, 3 விடயங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஒரு முஸ்லீம் ஆரோக்கியமாக வாழ்வது, அல்லாஹ் எங்களுக்கு தந்த பெருமதியான ஒரு நேமத், உடல் ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாம் சொன்ன முறையிலே பேணிக் கொள்கின்றால் அதிலே மிக முக்கியமான ஒரு அம்சம், ஒரு மனிதன் முதலாவது பத்தியமாக வாழ்வது, இரண்டாவது அந்த ஆரோக்கியத்தை கூட்டுவதற்கான வழிவகைகளை செய்வது, மூணாவது இதையெல்லாம் இனி ஒரு மனிதனுக்கு நோய் வந்துவிட்டால் அதை நல்ல முறையில் அணுக வேண்டும், அந்த நோய் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை சம்பாதிக்க வேண்டும், அந்த நோய் மூலமாக என்னுடைய பாவங்களை போக்க வேண்டும், அந்த நோய் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கூட்டி துவர்க்கவாதிகளாக மாற வேண்டும். எனவே இந்த 3 விடயங்களை வாழ்க்கையை கடைபிடித்து சோதனைகள் வராமல், வருகின்ற சோதனைகளை அப்புறப்படுத்துவதற்காக, வந்த சோதனைகள் அவசரமாக நீங்குவதற்காக இஸ்லாத்தின் வழிகாட்டலை எல்லா சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஆரோக்கியமான உடலை எங்களுக்கு தந்திருப்பதை போல இந்த ஆரோக்கியமான உடல் மூலமாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்லடியார்களை அனைவரை விரைவா நீயே கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், முழு உலக நாடுகளும் அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய் கொரோனா வைரஸ், இந்த வைரஸால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவசரமாக நீ ஆரோக்கியத்தை கொடுத்துருவாயா. யா அல்லாஹ், யாரெல்லாம் பிறந்து கபரில் இருக்கிறார்களோ அவருடைய குடும்பத்துக்கு நீ ஆறுதலை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், இந்த நோய்கள் இதனோடு நின்றுவிட்டு ஏனைய நாடுகளுக்கு பரவாமல், ஏனைய மக்களுக்கு பரவாமல் நீ இந்த நாட்டு மக்களையும் ஏனைய மக்களை நீயே பாதுகாத்துருவாயாக. யா அல்லாஹ், அனைவருடைய முடிவையும் இறுதி முடிவை நல்ல முடிவாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், இந்த ஊர் மக்களை நீ கபூல் செய்துவாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் கபூல் செய்துவாயாக. யா அல்லாஹ், அங்கே இருக்கக்கூடிய தாயங்களை கபூல் செய்துவாயாக. யா அல்லாஹ், இருக்கக்கூடிய பணக்காரர்களை கபூல் செய்துவாயாக. யா அல்லாஹ், அவனுடைய மார்க்கத்தை வளர்க்கக்கூடிய சிறந்த தாயிகளாய் அனைவரை கபூல் செய்துவாயாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து, உனக்கு பொருத்தமானவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நாளை வறுமையிலே அனைவரை இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்துவாயாக. இறுதி முடிவை நல்ல முடிவாக்குவாயாக. ஆமீன், ஆமீன்.